பேராசிரியர் நா வானமாமலை அவர்களின் தமிழ்நாட்டில் சாதி சமத்துவ போராட்ட கருத்துக்கள் என்ற நூலில் இடம்பெறும் முதல் கட்டுரையான தமிழ்நாட்டில் சாதி சமத்துவ போராட்ட கருத்துக்கள் என்ற கட்டுரையின் தொடர்ச்சி. வாசிப்பவர் முனைவர் க. சுபாஷினி. இருக்கு வேதம் 8வது அஷ்டம் புருஷ சூக்தம். இருடி நாராயணன், தேவதை விராட் புருஷன், சந்தசு முதலில் அனுஷ்குபு, முடிவில் திருஷ்டிபு. விஷயம் சிருஷ்டி. விராட் புருஷ சுரூபம். விராட் புருஷனுக்கு 1000 சிரசுகளாம், 1000 கண்களாம், 1000 கால்களாம். அவன் பூமி முழுவதும் வியாபித்து 10 அங்குல பிராமணமுள்ள தேகத்தையுடையவனாகவிருந்தான். புருஷனே உலகம் முழுதுமாம். பூதகாலம் பவிஷ்ய காலம் யாவும் அவனேயாம். உணவினார் பருத்து அழியாதிருப்பதற்கு அவனே கருத்தனாம். இவ்வளவும் இவன் மகிமையேயாம். இவன் உத்தம புருஷனும் மூத்தோனுமாம். சர்வ பூதங்களும் இவனை கார்கூறாம். அழிவற்றதும் சுயம் பிரகாசமுள்ளதுமானவை இவனில் முக்கார் கூறாம். புருஷனது முக்கார் கூறும் ஆதியில் மிகவும் நிர்மலமாயிருந்தது. அவனில் கார்கூறு மீளவும் சிருஷ்டி ஸ்திதி நாசமித்தம் மாயா ரூபத்தை அடைந்தது. இந்த மாயா ரூபத்தை அடைந்த பின் சேதனா சேதங்களை குறித்து எங்கும் நானாவிதமாய் வியாபித்தது. அந்த பரமாத்மாவிலிருந்து பிரம்மாண்டாதி தேகமுண்டாயிற்று. தேகத்தையே காரணமாக கொண்டு பின்னர் அந்த தேகாபிமானியான புருஷன் உண்டானான். அங்கனம் உண்டான அந்த விராட் சுரூபி தன்னின் வேறான தேவ மனுஷ்ய திரியக்கு முதலிய ஸ்வரூபத்தை அடைந்தார். பின்னர் பூமியையும் அதில் உள்ள சீவர்களுக்கு தேகத்தையும் உண்டாக்கினார். பின்னர் தேவர்கள் அந்த புருஷனை பலியிடும்படி யாகம் செய்தார்கள். அப்போது வசந்த காலம், அதற்கு நெய்யாகவும் கோடைக்காலம் அதற்கு சமித்து அல்லது விறகாகவும் சரத்காலம் நிவேதனம் அல்லது அவிசாகவும் இருந்தன. பலிபீடத்தை சூழ 7 அக்கினி அல்லது ஓமகுண்டங்கள் இருந்தன. அவ்விடத்து 3 சமித்து அல்லது விறகுகள் உண்டாக்கப்பட்டன. இவ்விதம் தேவர்கள் யாகம் செய்தபோது புருஷனை பலியிடும்படி பசுவாக கட்டினார்கள். அவர்கள் ஆதியில் பிறந்த புருஷனை பலியாக்கி தெற்பையின் மேல் இட்டார்கள். தேவர்கள் சாத்தியர்கள் ரிஷிகளாகிய இவர்கள் அவனை தங்களுக்கு அவிசாக கொண்டார்கள். அந்த யக்ஞமாகிய சர்வ பலியினின்றும் தயிரும் நெய்யும் உண்டாயின. காட்டிலும் நாட்டிலும் உள்ள வாயுவினை அதிதேவதையாக உடைய மிருகங்களை அந்த புருஷன் உண்டாக்கினார். அந்த யாகமாகிய சர்வ பலியினின்றும் இருக்கும் சாமமும் உண்டாயின. பின்னும் அதனின்று காயத்ரியாதி சந்தசும் யசுர்வேதமும் உண்டாயின. அந்த யாகத்தினின்று அசுவங்களும் 2 வரிசை பற்கள் உள்ள சகல மிருகங்களும் உண்டாயின. பின்னும் அதனின்று பசுக்களும் பின்னும் அதனின்று செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் உண்டாயின. அவர்கள் புருஷனை பலியாக்கின போது அவனை எத்தனை கண்டங்களாக பாய்த்தார்கள்! அவன் முகம் என்னவாயிற்று! அவன் புஜங்கள் எவ்வாறாயின! அவன் துடைகளும் பாதங்களும் எப்பெயர் கொண்டன! பிராமணன் அவன் முகமாயினான், ராஜன் அவன் புயங்களாயினான், வைசியன் அவன் துடைகளாயினான், சூத்திரன் அவன் பாதங்களில் உதித்தான், சந்திரன் அவன் மனத்தில் உண்டாயினான், சூரியன் அவன் கண்களில் உண்டானான், இந்திரனும் அக்கினியும் அவன் முகத்திலிருந்து உண்டாயினர், வாயு அவன் சுவாசத்தில் உதித்தான், அவன் நாபியில் அந்தரம் அல்லது வெளி உண்டாயிற்று, அவன் சிரசில் வானம் உண்டாயிற்று, அவன் பாதங்களில் பூமியும் காதில் திக்குகளும் உண்டாயின. இவ்விதமாக உலகங்களும் உண்டாயின. இந்த பகுதிகள் உலக உற்பத்தி கதையை சொல்லுகின்றன. சிறு குழுக்கள் பெருகி வேலை பிரிவினைகள் தோன்றிய காலத்தில் இப்பாடல்கள் எழுந்திருக்க வேண்டும். சிறு குழு வாழ்க்கையில் முக்கியமாக கால்நடை வளர்ப்பு வாழ்க்கையில் கூட்டுணர்வை ஏற்படுத்த நடத்திய இனக்குழு சடங்குகளும் யக்ஞமும் யாகமும். யக்ஞம் சிறிய அளவில் நடைபெற்றது, யாகம் பல குழுவினர் சேர்ந்து நடத்தியது. அக்காலத்தில் ஒவ்வொரு வாழ்க்கை தேவைக்கும் ஒவ்வொரு சக்தியை வழிபடுவதற்காக யக்ஞம் நடத்தினர். வளர்ச்சியடைந்த கட்டத்தில் சிந்தனையும் விசாலமடைந்தது. வேலை பிரிவினை தோன்றிவிட்ட நிலையில் உலக சிருஷ்டியை அவர்கள் கற்பனை செய்து ஒரு கதையை உருவாக்கினர். அதுவே புருஷ சூக்தம். ரிக்வேத ஆரியர்கள் தங்கள் பசு நிறைகளும் ஆட்டு மந்தைகளும் குதிரைகளும் பெருகுவதற்காக பசுவையும் ஆட்டையும் குதிரையையும் பலி கொடுத்தார்கள். ஜனத்தொகை பெருகுவதற்காக மனிதனை பலியிட்டார்கள். இச்செயல்களால் தாங்கள் விரும்பியவை கிடைக்கும் என்று நம்பினார்கள். இந்த நம்பிக்கைகள் இன்றும் கீழ்நிலை சமூக வளர்ச்சியிலுள்ள இனக்குழு மக்களிடையே காணப்படுகின்றன. ஒரு மகா பலியின் மூலமே பிரபஞ்சம் தோன்றியிருக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள். அதன் மூலமே ஒன்றாயிருந்த சமுதாயம் நான்காக பிரிந்ததென்றும் எண்ணினர். புருஷ சூக்தம் இச்சிந்தனையின் கலை வெளிப்பாடே. இச்சிந்தனையிலும் உயர்வு தாழ்வு எதுவும் வர்க்கப் பிரிவுகளுக்கு கற்பிக்கப்படவில்லை. முற்றிலும் உற்பத்தி தொழில் முறையிலிருந்து பிரிந்துவிட்ட பின்னர்தான் பிராமணரும் சத்திரியரும் உழைப்பை தாழ்மையானதாகவும் சிந்தனையை உயர்வானதாகவும் மதிக்கத் தொடங்கினர். உழைப்பவர்களை கீழானவராகவும் மதித்தனர். அவர்களை தங்களுக்கு அடிமை தொழில் செய்ய பிறந்தவர் என கருதினர். யதார்த்தத்திலும் தொழில் செய்வோர் அடிமை நிலைக்கு தாழ்த்தப்பட்டு விட்டனர். இக்காலத்தில் சாதி உயர்வு தாழ்வுகளை நிலைநிறுத்தும் புராணங்களும் மனுஸ்மிருதியும் தோன்றின. இதற்கிடையில் வருண கலப்புகளும் உண்டாகி சங்கர சாதியினர் தோன்றினர். அவர்களுள்ளும் ரிஷிகள் தோன்றி பல புராணங்கள் எழுதினர். அவர்களே ரிஷி மூலங்களை ஆராய்ந்து பிறப்பை விட பிரம்மஞானமே சிறப்பிற்கு முக்கிய காரணம் என்று வலியுறுத்தினர். இவற்றில் ரிக்வேதத்தின் கூட்டு வாழ்க்கை காலத்தில் எழுந்த பாடல்களில் வருண வேற்றுமை சொல்லப்படவில்லை என்று கண்டோம். யசுர்வேதத்தில் படைப்பு சக்தியே பிரம்மாவென்ற கருத்து காணப்படுகிறது. இவற்றை ஆதாரமாக கொண்டே தங்கள் சமத்துவத்தையோ உயர்வையோ நிலைநாட்டிக்கொள்ள விஸ்வ பிராமணர்கள் முயன்றனர். தவிரவும் இரும்பு, மரம், செம்பு முதலியவற்றை பயன்படுத்தி செய்யும் கருமார்களின் தொழில்களை பிராமணர்கள் இழிவானவை என்று கூறுகிறார்கள். இத்தொழில்களே உலக சமஸ்திரஜனைக்கு அடிப்படை என்றும் இவை பிரம்மா தொழில்கள் என்றும் மனு முதல் விஸ்வஜன் வரை ஐந்து ஆச்சாரியர்கள் இத்தொழில்களின் முதல்வர்கள் என்றும் அவர்களுடைய வம்சத்தினர் தாங்கள் எனவும் கூறி இவர்கள் தங்கள் உயர்வை நிலைநாட்ட முயல்கிறார்கள். தொழில் செய்யாமல் புத்தியால் வாழ்பவர்கள் தொழிலை தாழ்ந்தது என்று கூறும் கருத்தை மறுத்து தொழிலே உயர்வானது, அதுவே உலகை பாதுகாப்பது, கடவுள் செயலுக்கு சமமானது என்ற தொழில் மேன்மை, அதாவது டிக்னிட்டி ஆஃப் லேபர் கருத்தை இவர்கள் வலியுறுத்துகிறார்கள். வேறு எந்த சாதி வரலாற்று கதைகளிலும் காணப்படாத கருத்து இது. இனி புராணங்களை இருவரும் மேற்கோள் காட்டுகிறார்கள். பிராமணர்கள் பாரதம் முதலிய நூல்கள் பிரம்மாவையே பழித்திருக்கிறதென்றும் பல புராணங்கள் பஞ்சகர்மிகளை பஞ்சமருக்கு சமமானவர்கள் என்றும் சொல்கின்றனவென்றும் வாதிக்கிறார்கள். பிறப்பிலும் பஞ்சமுக பிரம்மாவிடமிருந்து தோன்றிய ரிஷிகளுக்கும் பஞ்சகர்மார்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று பிராமணர்கள் சொல்கிறார்கள். மனுஸ்மிருதியிலும் இவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பதற்கு ஆதாரங்கள் இருப்பதாக மேற்கோள்கள் காட்டுகிறார்கள். ஆனால் அதே புராணங்களிலுள்ள ரிஷி மூலக் கதைகளை பிராமணரைகள் பழிக்கவும் அவர்களுக்கு குலச்சிறப்பு இல்லை என்றும் நிரூபிக்கவும் கருமார்கள் பயன்படுத்துகிறார்கள். வர்க்க சமுதாயத்தில் வர்க்க அமைப்பை பாதுகாக்கவும் எதிர்க்கவும் தோன்றிய இருவிதமான சிந்தனை போக்குகளில் முதலாவதை பிராமணரும் இரண்டாவதை ஆச்சாரியார்களும் பயன்படுத்துகிறார்கள். வழக்கு பற்றிய தஸ்தாவேசுகளில் காணப்படுவது தவிர குண்டையன் மார்க்கசகாயம் ஆச்சாரி சம்வாதத்தில் சில புதிய வாதங்கள் காணப்படுகின்றன. அவற்றுள் வருண பிரிவுகளை பற்றியும் அவற்றின் ஒழுக்க முறைகளை பற்றியும் நடைபெறும் விவாதத்தின் சாரத்தையும் அவ்விதத்தில் எடுத்துக்காட்டப்படும் மேற்கோள்களின் தன்மையையும் சிறிது ஆராய்வோம். ஆச்சாரியார்கள் ஐவர் பஞ்சமுக பிரம்மாவிடமிருந்து தோன்றியதாக யஜுர்வேதம் சொல்வதை மார்க்கசகாயம் ஆச்சாரிய முதலியோர் தமது பிராதில் குறிப்பிட்டிருப்பதை பார்த்தோம். இவர்களின் தொழில்களின் சிறப்பை பற்றியும் அத்தஸ்தாவேசில் சொல்லியிருக்கிறார்கள். சம்வாதத்தில் இவர்களது தொழில்களை தெய்வங்களின் தொழில்கள் என்று மார்க்கசகாயம் ஆசாரி சொல்லுகிறார். அதற்கு யசுர்வேதத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். மனு பிரம்மாவின் சிருஷ்டியே உமா மகேஸ்வரராகிய உருத்திரன் தொழில், மய பிரம்மாவினுடைய சிருஷ்டியே நாராயண ஸ்வரூபமாகிய விஷ்ணு தொழில், துவஷ்ட பிரம்மாவினுடைய சிருஷ்டியே ஸ்ரீ ஹிரண்ய கர்ப்பனாகிய பிரம்மாவின் தொழில், சில்ப பிரம்மாவினுடைய தொழிலே தேவேந்திரன் தொழில், விஸ்வக்ஞ பிரம்மாவின் தொழிலே சவிதா பாஸ்கரன் ஆகிய சூரியன் தொழில். இங்கு பிரம்மாவும் வேறு வேத கடவுளரும் தொழில் செய்வோர் என்று மார்க்சா ஆசாரி கூறுவதை காணலாம். இத்தொழில்களை செய்யாத, ஏன் இத்தொழிலுமே செய்யாத பிராமணர்கள் தொழில் செய்யும் கடவுளர்களின் வம்சத்தார் அல்லர் என்று காட்டுவதே அவரது நோக்கம். சூத்திரருக்கு உயர் வறுப்பினர் மூவருக்கும் அடிமை தொழில் செய்வதே சுயதர்மம் என்று மனுஸ்மிருதி விதிக்கிறது. அவர்களுக்கு ஞானம் பெறும் உரிமை கிடையாது. வேதத்தை பாராயணம் செய்யும் உரிமையோ காதால் கேட்கும் உரிமையோ இல்லை. ஆனால் ஒவ்வொரு வருணத்தின் விதியை பற்றி குண்டையன் வினவும் பொழுது சூத்திரரை பற்றி மார்க்கசகாயம் ஆச்சாரி இவ்வாறு கூறுகிறார். சூத்திரரது விதியாவது, ஆதியில் விஸ்வபிரம்ம வம்சத்தார் இப்பூச்சக்கரத்தை, அதாவது பூமியை, குறிஞ்சி, பாலை, முல்லை, நெய்தல், மருதம் என்னும் பஞ்ச நிலமாக பகுத்தளித்து இன்ன காலத்தில் இன்ன பொருள் விளையும் என்றும் அதனை இந்த விதமாய் பயிரிட வேண்டும் என்றும் கற்பித்தபடியே உயிர்களை காப்பாற்றுவது சூத்திரன் பெருமையாகையால் அந்த சூத்திரன் தேவர்கள் முதலாகிய பிதுர்கள் யாவருக்கும் நித்திய நைத்திய உணர்வுகளை தருபவன், வேதாகமங்கள் உணர்ந்த விதி வழுவாதவனே சூத்திரனாவான். பின்னொரு கேள்விக்கு பதிலளிக்கையில் சூத்திரருக்கும் வேத அத்தியனம் செய்யும் உரிமையுண்டு என்று கூறுகிறார். இவ்வாறு கூறுவதன் மூலம் எல்லா வருணங்களும் சாதிகளும் சமமென்று வாதிக்கிறார். புராணங்களே வருண உயர்வு தாழ்வுகளை ஆசாரித்து வாதாடுவதால் மார்க்கசகாயம் ஆசாரி புராணங்களின் பல மாறுபாடுகளை எடுத்துக்காட்டி எல்லா புராணங்களுமே பொய்யென்று கூறுகிறார். பல புராணக் கதைகளை சொல்லி அவற்றின் முரண்பாடுகளை காட்டிய பின் மார்க்கசகாயம் ஆச்சாரியா சொல்லுவதாவது, ஆனால் பாகவதம் முதலிய புராணங்களில் விஷ்ணுவின் நாபிக் கமலத்தில் பிரம்மா உற்பத்தியானார் என்றும், வேறு சில நூல்கள் கமலத்தில் ஆதிசக்தி உண்டாகிய ஒரு விதத்தில் விஷ்ணுவின் பிதாவாகிய சிவன் உண்டானான் என்றும், மச்ச புராணத்தில் ருத்திரன் பிரம்மாவால் சிருஷ்டிக்கப்பட்டான் என்றும், நாரதீய புராணத்தில் நாராயணனுடைய வலைப்புறத்தில் பிரம்மாவும் இடப்புறத்தில் விஷ்ணுவும் மத்தியத்தில் சிவனும் தோன்றினார்கள் என்றும், லிங்க புராணத்தில் பிரம்மாண்டத்தில் ருத்திரன் ரூபிகரமாய் தோன்றி தனது இடதுபுறத்தில் விஷ்ணுவையும் இலக்குமியையும் தனது வலப்புறத்தில் பிரம்மாவையும் சரஸ்வதியையும் தோன்ற பண்ணினார் என்றும், மேற்படி புராணம் தானே வேறோடு இடத்தில் பிரம்மா தனது சிருஷ்டி கிருத்தியம் மந்தப்பட்ட தினி மத்தம் விட்ட பெருமூச்சிலே பிறந்த ருத்ரன் அந்த தொழிலை நடப்பித்ததும் அது மீளவும் மந்தப்பட்டது கண்டு பிரம்மா அந்த தொழிலை மீண்டும் தானே நடப்பித்தான் என்றும், மார்க்கண்டேய புராணத்தில் மகாலக்குமியிலிருந்து பிரம்மாவும் மா காளியிலிருந்து ருத்ரனும் மகா சரஸ்வதியிலிருந்து விஷ்ணுவும் தோன்றினார் என்றும், வராக புராணத்தில் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் என்ற மூவர்களிலும் ஒரு சக்தி உண்டாகி மூன்று பகுதிகள் பல்வட்டு லக்குமி சரஸ்வதி காளி என்பவர்கள் உண்டானார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மெய்யல்லவோ? ஆமென்றால் கேளும் குண்டையரே, பாகவதம், மார்க்கண்டேய புராணம், வராக புராணம், நாரதீய புராணம், லிங்க புராணம் முதலான புராணங்களில் உள்ள பேதாபேதமான கட்டுக்கதை புராணங்களையெல்லாம் பொய்யென்று உமக்கும் மற்றவர்களுக்கும் விசதமாய் விளங்குவதற்கு யாதொரு சந்தேகமும் இல்லையல்லவா? இவ்வாறு கதைகள் மூலமாக உயர்வு தாழ்வு கற்பிப்பதை எதிர்ப்பதற்கு புராண முரண்பாடுகளை எடுத்துக்காட்டி வன்மையாக அனைத்தும் பொய்யென்று நிரூபிக்கிறார். தாங்கள் மேலான குலம் என்று காட்ட குட்டையன் பிராமணர் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுகிற உலக வழக்கை சான்றாக காட்டுகிறார். எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுகிறார்கள், உங்கள் வீட்டில் யாரும் சாப்பிடுவதில்லையா என்று குண்டையன் கேட்கிறார். இதற்கு விடையாக மார்க்கசகாயம் ஆச்சாரியார் கூறுவதாவது, பஞ்சாங்க குண்டையனே, விசாயன் முதலான விப்பிரர்களாகிய நீங்கள் பஞ்சம சாதியானமையில் பூர்வத்தில் யாவரும் உங்கள் வீட்டில் புசியாதிருப்பதைக் கண்டு வேத விசாரணை இல்லாத துரைத்தனத்தாரை பிடித்து அவர்களை பல சூதடியினாலே மோசடி செய்து உங்கள் வசப்படுத்தி நீங்கள் மேலான சாதி என்றும், யந்திர தந்திர மந்திர ஜால வித்தையினால் யாவரும் பிரமிக்கும்படி பிரம்மரிஷிகள் என்று பகல் வேஷம் போட்டுக்கொண்டு வந்து அக்காலத்தில் இருந்த அவிவேக துரைத்தனத்தாருக்கும் விஸ்வபிரம்ம வம்சத்தாருக்கும் அஷ்ட கருமங்களால் மித்திர பேதஞ்செய்து அரசனை சார்ந்தார்களெல்லாம் வலங்கை என்றும் கம்மளரை இடங்கை என்றும் ஒருவரிடத்தில் ஒருவர் சாப்பிடக்கூடாதென்றும் தங்கள் வீட்டில் மாத்திரம் சகலரும் சாப்பிடலாம் என்றும் ஏற்பாடு செய்தீர்கள். அக்காலத்தில் உங்களை இன்னாரென்று அறியாத சிலர் சாப்பிட்ட போதிலும் உங்கள் வம்ச பரம்பரையறிந்த ரஜபுத்திரர் பொந்திலியர் லாலாக்கள் குசிலாத்தியர் மராட்டியர் கன்னடியர் வீரசைவர் ஜைன வேளாளர் பட்டு நூற்காரர் சாத்தானியர் வள்ளுவர் துலுக்கர் மலுக்கர் முதலானவர் உங்கள் வீட்டில் இன்னும் சாப்பிடுகிறதில்லை என்றோ? ஆனால் இக்காலத்தில் உங்களை அறியாதவர் சிலர் சாப்பிடுகிறார்கள். பஞ்ச கவுடால் பஞ்ச திரவிடால் உங்கள் வீட்டில் சாப்பிடாததற்கு காரணம் என்ன? நீங்கள் விப்பிரர்கள் என்ற காரணமன்றி வேறொன்றும் இல்லையே. சில சாதிகள் உங்களுடைய துர்ப்போதனைக்குட்பட்டு சாப்பிட்ட போதிலும் நீங்கள் பிரம்மகுலம் என்று சொல்வது உண்மையாக படமாட்டாது. அப்படி நீங்கள் பிரம்மகுலமானால் பஞ்சகிருத்தியத்தில், அதாவது ஐந்து தொழில், ஏதாவது ஒன்றையாவது செய்ய வேண்டுமே. ஒன்றும் தெரியாமல் ஜோகி ஜங்கமரை போல யாசகம் செய்கிற கிராம பாச்சகர்களாகிய உங்களை பிரம்ம வம்சம் என்று யார்தான் சொல்வார்கள்? தெரிந்தவர்கள் ஒரு காலம் சொல்லார்கள் அல்லவா? இங்கு உணவு கொள்ளும் உலக வழக்கத்திலிருந்து உயர்வு தாழ்வுகளை பற்றி விவாதம் நடக்கிறது. இலங்கை வடங்கை சாதி பிரிவுகள் ஒரு பிரிவினர் வீட்டில் மற்றொரு பிரிவினர் உண்ணலாகாது என்ற தடையும் பிராமணரால் விதிக்கப்பட்டவை என்று மார்க்கசகாயம் ஆச்சாரி கூறுகிறார். இடங்கை வலங்கை வரலாற்றை இவர் இங்கு குறிப்பிடுகிறார். இப்பிரிவுகளின் தன்மையை அறிந்து கொள்வதற்கு சோழர் காலத்து சாசனங்கள் சில துணை புரிகின்றன. இச்சாசனங்களை பற்றி தீனா சுப்பிரமணியன் பின்வருமாறு கூறுகிறார். திருச்சிராப்பள்ளி ஆடுதுறை கல்வெட்டு அரசாங்க அதிகாரிகளின் உதவியுடன் வன்னியர்களும் வேளாளர் பிராமணர் முதலிய நில சொந்தக்காரர்களும் சேர்ந்து இடங்கை பிரிவில் அடங்கிய 96 வகை சாதியார்களுக்கும் இழைத்த அநீதிகளை கூறுகிறது. இதேபோல இடங்கை வகுப்பினர் அக்காலத்தில் ஏற்க வேண்டி வந்த வரிச்சுமைகளையும் தெரிவிக்கும் கல்வெட்டுகள் நாட்டின் பல பாகங்களிலும் அகப்படுகிறது. மைசூர் ஆவணியிலிருந்து கிடைத்த கல்வெட்டு முக்கியமானது. அரச நாணைக்கிணங்க கூடிய பெரிய விஷயத்தாரின் முடிவை அது தெரிவிக்கிறது. நிகரிலி சோழ மண்டலத்தில் 78 நாடுகளும் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து 48,000 பூமியும் உள்ளிட்ட நாடுகளில் சோழ வம்சம் தோன்றிய நாள் முதல் பசு எருமை முதலியவற்றிற்கு வரி விதிக்கப்பட்டதில்லை என்றும் அதனால் அதிகாரிகள் சோழ மூவேந்த வேளாண் விதித்த இவ்வரிகளை கொடுக்க வேண்டாம் எனவும் முடிவு கட்டினார்கள். அன்றி 18 விஷயங்களிலும் உள்ளவர்கள் கொடுக்க வேண்டிய வரி விகிதங்களையும் நிச்சயித்து நிர்ணயித்தார்கள். முதற் குலோத்துங்க சோழன் கால சாசனம் இடங்கை வலங்கை கழகம் ஒன்று ராஜமகேந்திர சதுர்வேதி மங்கலத்தில் நடந்ததாக கூறுகிறது. இம்மன்னனுடைய ஆட்சியின் 2 ஆண்டில் வலங்கை இடங்கை சமூகத்தார்களிடையே ஒரு கலகம் நடந்தது. அதிலே கிராமம் முழுதும் சுட்டரிக்கப்பட்டது. கோயில் பண்டாரமும் கோயில் விக்கிரகங்களும் சூறையாடப்பட்டன. அவர்களுடைய கொள்ளைக்கு தப்பிய பொருள்களை கோயிலிலே பாதுகாக்க முடியவில்லை. இக்கலகங்களை குறித்து தீனா சு குறிப்பிடுவது வருமாறு. இடங்கையாருக்கும் வலங்கையாருக்கும் நெடுநாளாக விரோதம் இருந்தது. இந்த சண்டைகள் சமூக வாழ்க்கையில் அவரவர்களுக்குள்ள சில உரிமைகளை பற்றியனாகவே இருந்தன. சில சமயங்களில் சமாதானம் நிலவி ஒப்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அவை எந்த உரிமையை எந்த வகுப்பார் அனுபவிப்பது என்பது பற்றியே இருக்கின்றன. சில சாசனங்கள் வலங்கை சாதிகள் சிலவற்றையும் இடங்கை சாதிகள் சிலவற்றையும் குறிப்பிட்டு பட்டியல் கொடுக்கின்றன. அவற்றை கவனித்தால் வலங்கையர் நன்சை அல்லது புன்சை நில தொடர்புடையவராகவும் இடங்கையர் வணிகம் அல்லது கைத்தொழில்களோடு தொடர்புடையாகவும் காணப்படுகின்றனர். செட்டி சேனியன் கைகோளன் தச்சன் முதலிய கம்மாளர்கள் இடங்கையர், நிலச்சுவான் சாதிகள் பள்ளர் பறையர் முதலியோர் வலங்கையர். வலங்கை சாதிகளில் நிலப்பிரபுகள் தலைமை பெற்றிருந்தனர். அவர்கள் நிலத்தில் உழைப்போரின் உழைப்பில் வாழ்வோர். இடங்கை சாதிகளில் தலைமை பெற்றிருந்த பெருவணிகர் கைத்தொழில்களில் உழைப்பை சுரண்டி வாழ்வோர். சமூக அரசியல் ஆதிக்க போராட்டங்களில் நிலப்பிரபுக்கள் வலங்கை சாதியினரை தம் பக்கம் சேர்த்து கொண்டு வணிகர்களை தாக்கிய பொழுது அவர்கள் இடங்கை சாதியினரை தம் பக்கம் சேர்த்து கொண்டனர். நிலப்பிரபுக்கள் வணிகரது கூட்டுச் சுரண்டலை எதிர்க்க உழைப்பாளி மக்கள் ஒன்றுபட விடாது இவர்கள் சிறு உரிமைகளுக்காக இச்சாதிகளில் தாழ்ந்தவர்களை மோதவிட்டு கொண்டிருந்தனர். உண்மையில் மேற்குறித்த சாத செய்திகளை சோதிக்கும் பொழுது அநீதியான வரிகளையும் சமூக அடக்குமுறைகளையும் எதிர்த்து இடங்கை வகுப்பினர் போராடியுள்ளனர் என்பது தெளிவாகிறது. அவர்களுடன் வலங்கை கீழ்ச்சாதியினர் வர்க்க ரீதியாக சோர்ந்து விடாமல் இருக்கவே இச்சாதி பிரிவுகளையும் சச்சரவுகளையும் உயர் வர்க்கத்தினர் கிளப்பிவிட்டனர். இதற்குரிய புதிய கதைகளை பிராமணர்கள் எழுதி கொடுத்தனர். எனவே இப்பிரிவுகள் தங்களது நலன்களை பாதுகாத்து கொள்ள உயர் வர்க்கத்தினர் படைத்ததையன்றி பிராமணர் சிருஷ்டி அல்ல. ஆனால் பிராமணர்கள் தமது அறிவால் இவ்வர்க்கங்களின் நலன்களை பாதுகாக்க புராணங்களையும் நீதி நூல்களையும் எழுதினர். இடங்கை வலங்கை பிரிவுகளை பற்றி நிலப்பிரபுத்துவ தன்மை கொண்ட வேளாளர் பெருமையை விளக்கும் வர்ண சிந்தாமணி என்னும் நூல் கீழ்வரும் கதையை சொல்கிறது. கஞ்சிநகரை கொடுங்கோலனும் காமுகனுமான மதனபூபதி ஆண்டு வந்தான். அக்காலத்தில் கற்புக்கரசியான வேதவல்லி என்பவளை பலவதனம் செய்தான். அவள் அவமானத்தினால் உயிர்குன்றி தற்கொலை செய்து கொண்டாள். இதனால் நாட்டவர் எல்லோரும் அந்நகரை விட்டு வெளியேறி போய்விட்டனர். அவ்வரசனும் அவன் குடும்பமும் ஒருங்கே அழிந்தன. நாடும் மண்மேடிட்டு புல் பூண்டுகளும் இன்றி வெட்ட வெளியாகிவிட்டது. சிறிது காலத்திற்கு பின் காட்டு சாதியாரான குறும்பர்கள் அங்கு ஆடு மேய்க்க வந்து குடியேறினர். பின்னர் பல சனங்களும் வந்து சிற்றூர்கள் தோன்றின. பிற நாடுகளுக்கு சென்றுவிட்ட வேளாளர், கவரை செட்டி, வாணிகர் முதலிய பலரும் வந்து சேர்ந்தனர். காடாயிருந்த இடமெல்லாம் நாடாயிற்று. அங்குள்ள மக்களுக்கு அரசில்லாமையால் குல தர்மங்களை நடத்த முடியாமல் இருந்தது. சம்பாதித்த பொருளை அனுபவிக்க முடியாமல் இருந்தது. கண்ணம், களவு, கொள்ளை முதலியவற்றால் இடர்பட்டு வணிகம் நடத்த முடியவில்லை. பேராசிரியர் நா வானமாமலை அவர்கள் எழுதிய தமிழ்நாட்டில் சாதி சமத்துவ போராட்ட கருத்துக்கள் என்ற நூலின் முதலாம் கட்டுரை, தமிழ்நாட்டில் சாதி சமத்துவ போராட்ட கருத்துக்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த